योगरतो वा भोगरतो वा संगरतो वा संगविहीनः यस्य ब्रह्मणि रमते चित्तं नन्दति नन्दति नन्दत्येव भगवद्गीता किञ्चिदधीता गङ्गाजललवकणिका पीता सकृदपि येन मुरारिसमर्च क्रियते तस्य यमेन न चर्चा पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते
मोहमुद्गर प्रकरणम் அதுல யோகரதோவாங்கிற ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். அவன் யோகத்தில் அனுஷ்டானம் பண்ணுறவனாக இருந்தாலும் யோகமே இல்லாமல் லௌகிகமான விஷயங்களில் போகத்தில் இருந்தாலும் சங்கரதோவா பத்து பேர் இடத்துல சேர்ந்திருந்தாலும் இல்லை ஒரு சங்கமும் இல்லாமல் ஏகாக்கியாக இருந்த போதிலும் பரவாயில்ல, அவனுடைய மனசானது பிரம்மத்தில் நின்று போயிருக்குமேயானால் அவன் எப்பொழுதும் ஆனந்தமாகவே இருக்கிறான். இது வரைக்கும் பார்த்தோம். இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறதுன்னா, ஜீவன் முக்தாளுடைய நிலையை பற்றி சொல். ஜீவன் முக்தாள் பலவிதமாக இருக்கலாம். ஏன், அவளுக்கும் பிராச்சீன கர்மா உண்டோ இல்லையோ ஞாபகம் வச்சுங்கோ. ஞானம் வந்தால் எது அழியிறது, எது மனசில் இருக்கோ, மனசு எரியும் பொழுது மனசில் இருக்கக்கூடியதான பதார்த்தங்கள்லாம் இருந்துவிடும். மனசில் என்னென்ன பதார்த்தங்கள் இருக்கு, சஞ்சித கர்மா இருக்கு, இந்த ஜென்மாவில் பண்ணின கர்மாக்கள்லாம் இருக்கு, எல்லாம் இருந்து பாரு. ஆனால் பிராரப்த கர்மா அந்த இடத்துல இந்த கிளம்பி வந்துடுது, சரீரமாக மாறிடுது, விஷயங்களாக மாறிடுது. என்னைக்கு நீங்கள் பிறந்தீங்களோ அன்னையிலேருந்து பிராரப்த கர்மா அனுபவிச்சுட்டே இருக்கு. ஸோ அந்த பிராரப்த கர்மா அழிவே அழியாது. பிராரப்த கர்மா பலத்தை கொடுத்துட்டு தான் போகும். வில்லில் அம்பை பூட்டி எதிர்க்க இருக்கக்கூடியதான ஒரு பொருளை அதை குறி வைத்து அந்த அம்பை விட்டுவிட்டான். வில்லுலேருந்து அம்பு கிளம்பித்து கிளம்பின பிறகு அது அந்த எதை குறி வைத்தானோ அந்த இடத்த உடைக்காமல் அதை பேதிக்காமல் நிற்குமா, நிற்காது. அப்போ என்ன, அது கையிலேயே இருக்குமே இன்னும் போடலைன்னு வச்சுங்களேன், அப்போ ஓஹோ நடுவில் வேற இதாக இருக்குது, இது இல்லை அப்படின்னு நிறுத்திடலாம். ஆனால் வில்லுலேருந்து கிளம்பித்துன்னா அது தன்னுடைய செயலை பண்ணாமல் நிற்காது. அதனால தான் இதுக்கு பிராரப்தம்னு வச்சேன், ஆரம்பிச்சுடுது, தன்னுடைய வேலை செய்ய ஆரம்பிச்சுடுது. அப்போ இது என்ன பண்ணினாலும் போகாது. அதுக்கு வழி என்ன, அனுபவிச்சுத்தான் தீர்க்கணும். இத்தனை நாளாக பிராரப்த கர்மா அனுபவிச்சுத்தான் தீர்க்கணும்னு சொல்கிறதுக்கு தாத்பரியம் என்ன, இதுதான். அது வேலை செய்ய தொடங்கித்து வில்லுலேருந்து கிளம்பியாச்சு, இனிமேல் அதை ஒன்றும் பண்ண முடியாது. தன்னுடைய பலம் என்னமோ அந்த பலத்தை கொடுத்துட்டு தான் அது நிற்கும். அதான் முக்தேஷுவத்துன்னு பாஷ்யத்தில் சொல்லியிருக்க, விடப்பட்ட அம்பு மாதிரி அது பலத்தை கொடுத்துத்தான் தீரும். அதனால் பிராரப்த கர்மாவனால பலம் என்ன இருக்கோ அதை அனுபவிச்சு தான் தீக்கடா. இந்த ஜீவன் முக்தாலும் அவளும் இந்த ஜன்மாவில் பிறந்து தானே இருக்கா. அப்போ பிறந்திருக்கானா, அவளும் பிராரப்த கர்மா அனுபவிச்சுத்தானே ஆகணும். அது எப்படிப்பட்டதான பிராரப்த கர்மா இருக்கோ அதுக்கு தகுந்தா போதும். அந்த பிராரப்த கர்மாவில் பத்து போட எடுத்து சேரணும்னு இருந்ததுன்னா அது மாதிரி இருப்பா. ஏகாக்கியாக இருக்கிற பிராரப்த கர்மாவாக இருந்தால் அப்படி இருப்பா. போகங்களோட யோகத்தை பண்ணுறவாளாக இருந்தால் யோகியாக இருப்பா. இல்லை சாதாரணமான கிரகஸ்தனாக இருப்பா, அதுவே இருப்பா. ஆனால் எப்படி இருந்தாலும் அவன் ஆத்ம தத்துவத்தை சாட்சா்காரம் பண்ணிண்டத்தினால இனிமேல் உலகத்தோடு அவளுக்கு பற்றுதல் இருக்கா. இப்போ ஒரு பொருளானது அனித்யம்ங்கிறோம், அது சாஸ்வதம் இல்லை சார், கொஞ்ச நாள் இருந்தால் தான் போகுங்கிற, அதில் நமக்கு வைராக்கியம் வராது. ஏண்டான்னர், இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு போகிறேனேங்கிறோம். அது அனித்யம் தான் சொல்கிறேன், அனித்யமாக இருந்தாலும் இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு போகிறேங்கிறான். ஆனால் அது பொய்ன்னு சொன்னேன்னு வச்சுங்களேன், அதுக்கிட்ட போவனும். காயத்தில் இது கிழிஞ்சல்ல வெள்ளி இருக்குது, கோணப்படுறது போய் எடுத்துக்கோமா, எடுத்துப்பானா, வெள்ளி மாதிரி இருக்கு பரப்பா எடுத்துக்கோமா, அது எனக்கு தெரியும் சார் வெள்ளி இல்லைன்னு இங்கே இருக்கான். எப்ப வெள்ளி இல்லைன்னு தெரிஞ்சு போயிடுத்தோ அப்ப இனிமேல் அவன் வந்து அந்த வெள்ளியான பொருள்கிட்ட போக மாட்டான். ஏன்னா அது பொய், அது உண்மை இல்லை. அதனால்தான் வேதாந்தம் என்ன சொல்றது, உலகத்தை பொய்ன்னு சொல்றது. உலகம் அனிச்சேன்னு எனக்கே தெரியும், அனிச்சயமா இருந்தாலும் இருக்கிற வரைக்கும் அனுபவிக்கிறேன் சார் அப்படின்னு தான் வருவான். அதுல வைராக்கியம் வர்றது. அதனால்தான் உலகம் எப்படின்னு சொல்லனா மித்யாபூதம், அது காணப்படுகிறதே தவிர இல்லை. எப்ப காணப்பட்டுருக்கு இல்லையோ அதுல நமக்கு வைராக்கியம் வரலாம். அந்த உலகம் எல்லாம் பொய் என்று நிச்சயம் வந்தாச்சு அவனுக்கு, ஜீவன் முக்தனுக்கு. அதனால அவன் என்ன பண்ணுவான், அவன் இதை பத்தி கேர் பண்ணல. கேர் பண்ணாத போனானோ அவன் எப்படி சார் வாழ்க்கையில நடந்துக்கிறான்னு, 10 பேரோட சேர்ந்து இருக்கணும்னு அவன் தலையில எழுதியிருந்தா சேர்ந்து இருக்கான், இல்லை ஏகாந்தமா இருக்கணும்னு எங்கேயாவது கோகையில போய் உட்காடுறான், ஒன்றும் சொல்ல முடியாது. போகரத்தோவா யோகரத்தோவா, யோகம் பண்றவனா இருந்தாலும் சரி இல்லாதவனா இருந்தாலும் சரி, சங்கரத்தோவா சங்கவிஹீனோவா, 4 பேரோட சேரக்கூடியதான பிராரப்தம் இருந்தா இருப்பான், டவுன்ல தான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும்னா என்ன பண்றது, அப்படிதான் இருப்பான். நீங்க பெரிய ஆச்சாரியர், அவருக்கு ஏகாந்தம் கிடைக்கிறதோ? சிஷியால் வந்து வரிசையா நமஸ்காரம் பண்ணிட்டே இருந்தா கையெல்லாம் வலிக்கிறதுங்கிறார். என்னடா நான் இப்படி ஆசீர்வாதம் பண்ணிட்டேன், என்ன வலிக்கிறதுயா கைங்கிறார், என்ன பண்றது, அதுக்காக ஓடி போயிட முடியுமா மடத்தை விட்டு? முடியாது. அதனால அவளுடைய பிராரப்த கர்மா எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தா போலதான் ஆகணும். ஞானம் வந்தாலும் பிராரப்த கர்மா விடாதான், நிச்சயமா விடாது. எப்ப விடும், அந்த சரீரம் கீழே விழுந்தா தான் விடும். ஏன்னா ஜாதி ஆயுர் போகா, பிராரத கர்மா, எங்கே பிறக்கிறேள், எத்தனை நாள் வாழறேள், என்னென்ன தான் அனுபவிக்கிறேள், இந்த மூணு சேர்ந்துதான் பிராரப்த கர்மாவா ஆச்சு. ஆகையா பிராரப்த கர்மா மட்டும் ஞானம் வந்தா போகாது, மற்ற கர்மாக்கள் சஞ்சித கர்மா அது போறது. இவனுக்கோ ஞானம் வந்தாச்சு, ஞானம் வந்த பிறகு உலகத்தில் இருக்கக்கூடியதான பொருள்கள் எதுவும் அவனை பற்றி அவனோட சேரலை, அவன் இந்த உலகமெல்லாம் பொய்யனக்கூடியதான தீர்மானத்தில் இருக்கான். அப்போ அதை ஆசைப்பட மாட்டான், இருந்தால் இருக்கட்டும், காணப்பட்டா காணப்பட்டும். நேற்று ஸ்வப்னத்தில் எனக்கு அப்படி யானை வந்தது சார், யானை மேலே நான் உட்காந்துருந்தேன், அப்படியே போயிட்டே இருக்கேன், உலகத்தில் இருக்கிறவால நம்ம மேலே பூ போடுறான்னார். காலம்பறது விஷவத்தான் வருது, ஒரு பூவும் விழ, என்னடா சொல்றது, அது ஸ்வப்னத்தில் இருந்தது, அதை பற்றி நம்ம இப்படி வந்ததே ஸ்வப்னம் வந்ததே அது போல் எனக்கு வரப்படாத நினச்சா ஏதாவது வருமோ, ஏன் அது ஸ்வப்னம் வேற இது வேற. அதே மாதிரி ஜீவன் முக்தனுக்கு உலகமெல்லாம் ஸ்வப்னமாக தோன்றது, ஸ்வப்னமாக தோன்றதுனால அவன் அதை கேர் பண்ணலை. ஸ்வப்னம் வந்ததை நம்ம கேர் பண்ணுறோமா? உங்கள் அக்கௌண்ட்டில் 2 லட்சம் விழுந்ததுன்னு சொன்னது காலம் விழுந்து பாஸ்புக் எடுத்துன்னு ஓடி போடுறீளா, செக் புக் எடுத்துட்டு ஏதோ வரட்டும் கொடுங்க கொடுங்க, நேற்று ஸ்வப்னத்தில் காசு வந்தது பண்ணுறீளா, ஏன் அது பொய்ன்னு தெரியும் உங்களுக்கு. அதுதான் ஜீவன் முக்தன். அவன் எப்படி இருந்தாலும் அவன் ஒரே நிலையில் இருக்கான் என்கிறது போன கிளாஸில் பார்த்தோம். இப்போ அடுத்தது பகவத்கீதா கிஞ்சித் அதீதா கங்காஜலவ கணிகா பீதா சகிருதபியே நமுராரி சமர்ச்சா கிரியதே தஸ்யமேன சர்ச்சா. எல்லோருக்கும் ஒரு விஷயத்துல பயம் சார், எல்லோருக்கும் பயம். எதுன்னா மரணத்தை கண்டா பயம். இந்த பயம் இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா சின்ன வயசுலாம் பயமே இல்லை சார்னா, சின்ன வயசுல இதை பத்தி நினைக்கலாம் அவ்வளவுதான். அவனுக்கும் 2 நாள் ஜுரம் வரட்டும், பயப்படுறானோ இல்லையோ, யாரா இருந்தாலும் பயப்படுறான். நான் 15-16 வயசில் இருக்கிறவா, விடாமல் 4 நாளைக்கு 104 டெம்பரேச்சர் இருந்துட்டே இருக்கு, என்ன மருந்து கொடுத்தாலும் போகலன்னா டாக்டர் என்ன பண்ணுறார், அட்மிட் பண்ணுங்கோங்கிறார், ஏதோ ட்ரிப் சேர்த்துறார். இவனுக்கு பயம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து, இது இப்படியே இருக்குமா, நாளைக்காவது குறையுமா, அம்மாவை கேட்குறான் நாளைக்காவது குறையும். அவளுக்கு என்ன தெரியும், அவங்களும் தான் கஷ்டப்பட்டுருக்கா பாவம், ஐயோ பையனு குழப்பியன்னு. டாக்டர் வந்ததுமே கேட்குறான், ஐயோ இப்படி ஆகிடுச்சே என்ன ஏச்சு என்ன பண்ணினேங்கிறார் டாக்டர், ஏதோ தப்பு பண்ணினா போல, என்ன பண்ணினேன், ஏன் இந்த ஜுரம் வந்தது? சரி ஏன் வந்ததுன்னு நீங்கள் கேட்டேன்னா, அதான் நான் சொன்னேன் அது வைரஸ் அப்படின்னு வேற கேள்வி இல்லைன்னு அர்த்தம். அது என்ன வைரஸ் என்ன எது ஒன்று தெரியும், வைரஸ்ன்னு சொல்லிட்டா சரின்னு ஒத்துக்க வேண்டியதுதான் நீங்கள், அப்படித்தானே மின்ட்டுருக்கு. ஆனால் பிராணம் இருக்குமோ போகுமோ எப்போ வீட்டுக்கு போவோன்னு பயப்படுறானோ இல்லை அப்பப்போ கேட்குறானோ இல்லை வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போகணும், ஏன் நான் சுஸ்தமாகணும், இந்த மரணம் வந்துடுமோ, பயம் எல்லோருக்கும் இருக்கு. இந்த பயம்னா எப்படின்னா, அந்த யம தர்மராஜாவை கண்டா பயமா, யம தர்மராஜாவை பத்தி பேசிட்டு தான் இருக்கோம், யாரும் பார்க்கல. பார்த்தவன் ஒருத்தந்தான் நச்சிகேதஸ், அவன் முக்தி அடைஞ்சு விட்டான், நமக்கு சொல்றதுக்கு இல்லை. இப்ப யாரும் யம தர்மராஜாவை பார்க்கல. ஆனா என்ன சொல்றான், அங்கெங்கே ஆச்சாரியர்கள் கிருதாந்தஸ்ய தூதேஷு சிந்தீதி பிந்தீதி, யம தர்மராஜாவுடைய தூதக்கள்லாம் வருவா, அவன் அடி குத்து வெட்டு லோகத்திலேயே நம்ம பார்த்துட்டு இருக்கோம், இப்படியெல்லாம் கேள்வி கேட்டு இருக்கோம். ஆனா விவகாரம் என்னன்னா, கத்தியால குத்தி அதில் ஈட்டியால குத்தி இப்படியெல்லாம் அழிச்சுன்னு போவானா? அந்த சமயத்தில் நீங்க வரணும்னு பிரார்த்திக்கிறார் ராமனையும் சுப்பிரமணிய சுவாமியும் இருக்கட்டும். இருந்தாலும் அந்த யம தர்மராஜானா எல்லோருக்கும் பயமா இருக்கு. ஏண்டன்னார், நம்ம இங்கேருந்து விட்டு போகணும்னு. எதை விடணும்னா, முதல்ல சரீரத்தை விடணும், அதான் ரொம்ப பயமாக இருக்கு. அதுக்கப்புறம் சம்பாதிச்ச காசை விடணும், காசை எடுத்துன்னு போக முடியாது. அதோடு நம்மளோட இத்தனை நாள் பழகினாலே இவாள்லாம் விட்டுட்டு போகணும், எல்லாம் கவலையாக இருக்கு, என்ன பண்ணுறது? அதனால் யம தர்மராஜாவை கண்டு பயமாக இருக்கு. அப்போ அந்த பயம் போகணுமேனா என்ன பண்ணணும், அதுக்கு சில வழிகள் சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன, பகவத்கீதா கிஞ்சித் அதீதா, ஒரு ஒரு செட். ரெண்டாவது என்ன, கங்காஜல லவ கணிகா பீதா, ரெண்டாவது சக்ரதபியே நமுராரி சமர்ச்சா கிரியதே. இது வரைக்கும் பண்ணினா தஸ்யமே நன சர்ச்சா, அவனுக்கு யமனோட சந்தம் விளையாட்டு பேச்செல்லாம் கிடையாது. யம தர்மராஜா இந்த பக்கத்துக்கே வரமாட்டார். என்ன பகவத்கீதா கிஞ்சித் அதீதா, இந்த பகவத்கீதை இருக்கே அதை கொஞ்சம் படித்தா போகிறோம், கொஞ்சம் படித்தா போகிறோம்னு, ஒரு ஸ்லோகம் படித்தா போகிறோம். ராமாயணத்தில் எப்பாதம் பதமேவான்ட்டார், அந்த ஸ்லோகத்தில் 1/4 ஒரு பாதம் படித்தாலும் போகிறோம், இல்லை அதுலேயும் பாதியான ஒரு பதம் படித்தாலும் போகிறோம், ராமாயணம் அவ்வளவு சக்திங்கிற. இந்த பகவத்கீதை இருக்க பார்த்தால ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒவ்வொரு பாட்டு, அதனால்தான் பகவத்கீதான்ட்டேன். 700 பாட்டு தான். அடுத்தது வைகுண்ட ஏகாதசி வரப்போகிறது அடுத்த மாதம். வைகுண்ட ஏகாதசினே பகவத்கீதா பாராயணம் பண்ணணும். அன்றைக்கி பகவத்கீதைக்கு பர்த்டே. அது என்ன சார், அது யுத்தம் ஆரம்பிக்கிறதான, அப்போ தானே பண்ணினார். அது மார்கழி மாதத்தானே யுத்தம் ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அமாவாசை அன்னைக்கு தானே ஆரம்பிச்சிருக்கோம், அன்னைக்கு தானே சொன்னார். தை மாசி பங்குனி 4 இருந்த மாசி மாதம் அப்படி அப்படி 8 தானே வரணும், இது என்ன இப்போ சொல்கிறல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் பகவத்கீதையை பகவான் சொன்னது அமாவாசை அன்னைக்கு, ஆனால் பகவத்கீதையை எழுதி முடித்தது அன்னைக்கே ஏகாதசி அன்னைக்கு, அதனால்தான் வைகுண்ட ஏகாதசின்னு சொன்னோம். எழுதி முடிச்சு பகவத்கீதா ஜெயந்தி, பகவத்கீதா அனௌன்ஸ் பண்ண டேட் இல்லை, அது வேறு, அது அமாவாசை அன்னைக்கு சொன்னார். அமாவாசை இல்லை, சதுர்தசி அன்னைக்கு தான் யுத்தமே ஆரம்பித்தது. அமாவாசைக்கு முன்னாள் யார் முகூர்த்தம் வச்சார், நகுலன் முகூர்த்தத்தை வச்சார். என்ன நான் ஜெயிக்கணும்னு துரியோதனன் முகூர்த்தத்தை வெயின்னு நகுலனுக்கு சொன்னால் ஓகேன்னு வச்சுவிட்டான். வீட்டுக்கு வந்து சொன்னால் நல்ல புத்திசாலியான தம்பிட்டார் தர்மபுத்திரர், வேறு என்ன பண்ணுறது. சத்ரு வந்து நல்ல நாளாக கொடுங்கன்னா நல்ல முகூர்த்தத்தை வச்சுட்டு போயிட்டார் அவர். என்ன பண்ணுறது, தர்மபுத்திரர் வேறு என்ன பண்ணுறது, அந்நதா சரணம் நாஸ்தி துவமே சரணம் மமா, யார் போனாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் கடைசியில் என்ன அர்த்தம், பகவான் தான் சரணம். தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரதா இது குஹ்யதமம் சாஸ்திரம் இதமுக்தம் மயானகா. பகவான் 15 சொல்கிற பார்த்தா, தமேவ சரணம் கச்ச, அவரை காலையே பிடி, அப்போத்தான் சௌக்கியமாக இருக்க முடியும் அப்படின்ட்டார். என்ன பண்ணுறது, பகவானை கேட்டார், நீங்கள் எல்லா காரியமும் பண்ண வேண்டியது, கடைசியில் எங்கிட்ட வர வேண்டியது, வேறு என்ன பண்ணுறது, அப்படிப்பட்ட புருஷனில் மாட்டின்ட்டேன்னார். சரின்ட்டார். நாளைக்கு அமாவாசை, இன்றைக்கே என்னாச்சுன்னார், கிளம்புன்ட்டார் தர்மபுத்திரர். ஓகே கிளம்புறேன்ட்டார் தர்மபுத்திரர். சொன்ன பேச்சு கேட்குறவர் ஒன்று முன்னாள் ஒன்றும் கேட்க மாட்டார். நேராக போனார், என்னாச்சுன்னார், நதியில் போய் இறங்கினார். இறங்கி என்ன பண்ணுறதுன்னார், தர்ப்பணம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். அது விவகாரம், 11 போய் தர்ப்பணம் பண்ண ஆரம்பித்தார்னா பகவான். இவரும் பக்கத்தில் நிற்கிறார், என்னென்ன ஆரம்பினார். பஞ்சாங்கம் பார்த்தேன், நீ நாளைக்குன்னா அமாவாசை, என்னாச்சுன்னார். மேலே சூரியன் பார்த்தார், என்னடா ஆச்சுன்னு நாளைக்கு தர்ப்பணம் பகவான் பண்ணிகிட்டே இருக்க நம்ம மூமெண்ட்டில் ஏதாவது தப்போன்னு அவருக்கு டவுட் வந்துடுது. ஏன்னா பகவான் தப்பு பண்ணுவார லோகத்தில் சொல்லுங்க பார்க்கலாம். கிருஷ்ண பரமாத்மாவே பண்ணுறாருன்னா அப்போ நம்மளுக்குதான் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு நினச்சுன்னு அவர் பண்ணிட்டார். அவர் நடுங்கிண்டா பண்ணியிருக்கிறார், கிட்ட வந்து நிற்கிறார். சந்திரன் பார்த்தாராம், ஐயோ என்ன விவகாரம் இருக்குது இப்படி இருக்கேன்னு அவர் வந்துட்டார். தைரியமாக பண்ணுன்ட்டார் பகவான், இவரும் பண்ணிட்டார். தப்பையாமே தப்பையாமே சுதாரணமாக தப்பையாமே ஆரம்பிச்சு விட்டார் விவகாரம் பண்ணிட்டு. அப்புறம் என்னாச்சுன்னு பகவத் தர்மபுத்திரர் கேட்டு பண்ணிவிட்டு அப்புறம் கேட்குறார் என்னாச்சுன்னு. என்னப்பா அமாவாசையை தர்மணம் பண்ண சொன்னேன்னு. நாளைக்குன்னா அப்படின்னார். அமாவாசையான என்ன லட்சணம்னு கேட்டார். சூரியச்சந்தேந்து சங்கமாக அதானே அமாவாசை. சூரியனும் சந்திரனும் ஒரு இடத்துல இருந்தால் அதுக்கு அமாவாசைன்னு பேர். இப்போ ரெண்டு பேரும் எங்கே இருக்கார்னார், அதை எதிர்க்க நிற்கிறார். ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் தான் நிற்கிறார். அப்போ அதானே அமாவாசை. தர்ஷ சூரியந்து சங்கமாக இருக்கேப்பார். இது இந்த விஷயம் நேராக துரியோதனர் போயிடுது. எல்லாம் விவகாரம் என்னடா அவருக்கு போயிடுது. என்னடான்னார், ஓஹோ அமாவாசைன்னு முகூர்த்தம் வச்சுருக்க, பகவான் கிருஷ்ண பரமாத்மாவே ஆரம்பிச்சு விட்டார் தர்ப்பணம் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி தான் ஆரம்பம், யுத்தம் பண்ணான்னு ஆரம்பிச்சுட்டான் விவகாரம். என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. அமாவாசையில் முகூர்த்தம் வச்சாலும் தப்பிதமாக சதுர்தசியில் ஆரம்பி, சதுர்தசின்னு மரணம்போ சம்பவிச்சு விவகாரம் முழுக்க இப்படி ஆயிடுது. அதனால் பகவத்கீதை அன்னைக்கு சொன்னார், அன்னைக்கு தான் சொன்னார். அதனால் பகவத்கீதா ஜெயந்தின்னு கொண்டாடுறதை வைகுண்டே காசு. ஏன்னா பகவான் இதெல்லாம் பார்த்து வியாசாச்சாரியால் எல்லாத்தையும் உட்கார்ந்து எழுதுகிறார். இவர் சொன்னதெல்லாம் அவர் 700 ஸ்லோகமாக அவர் எழுதினார். 700 ஸ்லோகம் சொல்லி கொடுக்கல. அப்போ டைம் எதுன்னு உங்கள் பாராயணம் பண்ணுறதுக்கு 2 மணி நேரம் ஆறுது. 2 மணி நேரம் அவர் சொல்லிகிட்டே இருந்தால் அங்கே யுத்தம் பண்ணிகிட்டே இருப்பலாம். 2 மணி நேரம் ஒன்றும் சொல்லலை, ஏதோ ஒரு 5 நிமிஷம் பேசிகிட்டு இருக்கார். இவர் காத்துன்றதா அதுக்கப்புறம் யுத்தம் ஆரம்பித்தது. அதான் ஆச்சாரியர்கள் பாஷ்யத்தில் சப்தபி ஸ்லோகைஹி ஸ்லோகசதைஹி உபநிபந்தா பாஷ்யத்தில் எழுதியிருக்கார். 700 ஸ்லோகங்களாக வியாசாச்சாரியால் எழுதினார் பகவத்கீதையை. அதனால் இந்த பகவத்கீதை எப்படி வந்திருக்கு, சர்வோபனிஷத அம்சாரா, எல்லா உபனிஷத்தினுடைய சாரம். அதை பார்த்தோ வத்ச சுதீர் போக்தா துக்தம் கீதாமிரதம் மாது. அந்த பசுமாட்டினுடைய பாலை குடித்தது யார் தெரியுமா, நான் அர்ஜுனன். பார்த்தோ வத்சா, அவர் கண்ணுக்குட்டிக்கிட்ட கண்ணுக்குட்டி பசுமாட்டிட்ட பாலை குடிக்கிறதுக்காக போகும். ஒரு 2 நிமிஷம் குடிக்கும். அது பக்கத்தில் என்ன பண்ணுவார் தெரியுமா, நான் அதை அப்புறப்படுத்திட்டு பால் கறக்க ஆரம்பிச்சிடுவான். அதே மாதிரி கண்ணுக்குட்டியாக அர்ஜுன் இருந்தால் மீதி பாலெல்லாம் வியாசாச்சாரியன் நமக்கு எடுத்து கொடுத்து விட்டார். என்ன பண்ணுறாங்க, 700 ஸ்லோகத்தையும் நமக்கு கொடுத்தார். அந்த 700 ஸ்லோகம் என்ன, சர்வோபனிஷதோகாவோ தோக்தா கோபாலம். பகவத்கீதைங்கிறது சாதாரணமாக நினைக்காதீங்கோ, எல்லா உபனிஷத்து உபனிஷத்துகளுடைய சாரம். உபனிஷத்து எப்படிப்பட்டது, உபனிஷத்தானது அந்த உபனிஷத்தை கேட்டால் ஒரு நாளைக்கு தினே தினேஜ வேதாந்த சிரவணாத் பக்தி சம்யுதாத் குரு சுஸ்ரூஷையா லப்தா கிருச்ர அசீதி பலம் லபே. தினந்தோறும் வேதாந்தத்தை அந்த உபனிஷத் வாக்கியத்தை காதால் கேட்டிலையானால், குரு பக்தியோட கேட்டிலையானால், 80 கிருச்ர சாந்திராயண விரதம் பண்ணினா பலம் என்னவோ அந்த பலம் ஒவ்வொரு நாளைக்கும் விரதம். அப்போ விரதம் பண்ணுறது எவ்வளோ கட்டம் தெரியுமோன்னா, அவ்வளவு புண்ணியம், 80 தரம் பண்ணின புண்ணியமானது ஒரு நாளைக்கு வேதாந்தத்தை கேட்டால் வருது. அதனால் வேதாந்தத்துக்கு வந்து கேட்டால் இது என்னமோ என்ன ஏதோ கேட்குறாரு தான், அவர் ஏதோ சொல்கிறார், நமக்கு புரிஞ்சால் புரியணும், இல்லைன்னா இல்லை, புரியவா போகிறதா, ஒரு தரம் புரிஞ்சால் புரியுமா, 100 தரம் படித்தாலும் புரியுமா, ஏதோ நம்மளுக்கு ஏதோ கேட்டுட்டே இருக்கும் அப்படின்னு கேட்கப்படாது. இது என்னது, இது அத்தியந்த புண்ணியத்தை கொடுக்கக்கூடியதான பதார்த்தம். ஆகையால் இப்படிப்பட்டதான பகவத்கீதை, அந்த உபனிஷத்துகளுக்கு சாரமாக இருக்கக்கூடியதான இந்த பகவத்கீதையை கொஞ்சம் படித்தாலே போரும், அவ்வளோ புண்ணியம் ஏற்படுது. எவ்வளோ புண்ணியம் வருதுன்னு, பகவன் நாமாக்கள்லாம் பலமுறை சொன்னதான புண்ணியம். அந்த பகவன் நாமாவை சொன்ன வாழ்கிட்ட யமதர்மராஜா கிட்டையே வரமாட்டார். யமதர்மராஜா எப்படின்னா பாபிஷ்டாள்கிட்ட வருவாரே தவிர நாமஸ்மரணம் பண்ணுறவாள்கிட்ட வரவே மாட்டார். அதனால் என்ன ஆச்சுன்னா, பகவத்கீதையை கொஞ்சம் வாசித்தாலும் உங்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, யமதூதாள்கிட்ட இருந்து கஷ்டம் இல்லை. பிராணம் தனியாக போக வேண்டியது போகத்தான் போகும். பிராணம் போகிற சமயத்தில் யமதர்மராஜா வந்து நம்மளை அப்படி இம்சை பண்ணி இப்படி இம்சை பண்ணி பயமுடுத்தி யமதூதாள் வந்து இம்சப்படுத்துகிற மாதிரி இல்லை. மனுஷனுக்கு பிராணம் எப்படி போகிறது ஏன்னா அதை தெரிஞ்சால் தானே நமக்கு இது வரும். சாதாரணமாக பிராணம் போகிற சந்தர்ப்பத்தில் கண்ணு காது மூக்கு நாக்கு முதல்ல மனசில் அடங்கிடும். இனிமேல் கண்ணு பார்க்காது, காது கேட்காது, மூக்கு முகராது, ஒழு காரியமும் பண்ணாது. மனசு மட்டும் வேலை செய்யும். அப்பப்போ தலையாட்டுவர். ஏதாவது காது கிட்ட உறக்க சொன்னேன்னா அப்படிம்பார். தெரியும் என்ன சார் இப்படியே இருந்துன்றக்காலே மூணு நாலு நாளாக என்ன இருக்காரு, டாக்டர்கிட்ட கொடுத்தாலும் ஒன்றும் சரியாக இல்லை அப்படின்னு போவார். டாக்டர் மட்டும் என்ன பண்ணுவார், பாவம் அவர் ஏதோ தெரிஞ்ச மருந்து கொடுக்குறார். ஆனால் எல்லாம் கோமா ஸ்டேஜில் போயாச்சு. வெளியூர்லேருந்து பொண்ணு வருவார், அப்பா நான் வந்திருக்கேன் அப்படின்னு அப்படிம்பார். பொண்ணை கண்டா ரொம்ப இஷ்டமா அப்பாக்கு. தெரியாது ஏதோ இருக்கிறப்ப ஏதாவது பண்ணினாரோ இல்லையோ தெரியாது, ஆனால் சாதாரணமாக பொண்ணை கண்டா இஷ்டம்னு சொல்கிறார். அதே மாதிரி அவருக்கு ரொம்ப பிடிச்சதான பதார்த்தங்களை பற்றி பேசினா அப்படிம்பார். அவ்வளோதான். அந்த மனசும் கொஞ்ச நாள் ஆனப்புறம் என்னாச்சுன்னா, அதுவும் வேலை செய்கிறது நின்றுடுது. மூச்சு காத்து மட்டும் உள்ளேயும் வெளியிலையும் போயிட்டே இருக்கு. அதை மிஷன் வச்சா தெரியும், இல்லைன்னா மூக்குக்கிட்ட பஞ்சு வச்சு பார்க்குற உயிரோட இருக்கார். உடம்பு தொட்டு பார்த்தா சூடு இருக்கு, உயிரோட இருக்கார். சரி, இன்னும் கொஞ்ச நாள் ஆனப்புறம் என்னாச்சுன்னார், அந்த மூச்சு காத்தும் நின்று போயிடுத்து, உடம்பு சில்லிட்டு போச்சு. அப்புறம் என்னாச்சுன்னார், போயிட்டார்ன்றான். இங்கே தானே ஏற்படுத்துன்னு இருக்காருன்னார். போறவர் போயிட்டார், இவர் இல்லை. இப்ப புலன்கள்லாம் மனசுல ஒடுங்க, மனசு பிராணன் இடத்துல ஒடுங்க, பிராணன் இதயத்துக்குள்ள சேர, இதயத்தில் இருக்கக்கூடியதான பஞ்சபூதங்களோட சேர்ந்து இந்த ஜீவனானவன் மனசில் இருக்கிற சைத்தன்யமானது அங்கிருந்து கிளம்புறதுக்கு சித்தமாக இருக்கு. இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இது ஒரு நாள் ஆகலாம், ஒரு நிமிஷம் ஆகலாம், நிறைய நாள் ஆகலாம். சரி, இதுக்கப்புறம் இந்த சமயத்தில் கணக்கு போடுறான். பிரவா என்ன, இவனுக்கு அடுத்த பிறவி என்னது, எந்த பிறவியை எடுக்கணும், இவருக்கு இதுவரைக்கும் இது மேலே இனிமேல கர்மா பண்ண முடியாதோ இல்லையோ, இது வரைக்கும் இந்த பிறவியில் என்ன நல்லது கெட்டது பண்ணினாரோ எல்லாத்தையும் சேர்க்கிற. அதே விதமாக போன பிறவியில் நிறைய கர்மாக்கள் சஞ்சித கர்மா இருந்ததோ இல்லையோ அதையும் இதில் கலந்துடுறார். பிராரப்த கர்மாலாம் முடிஞ்சு போச்சு, என்ன ஃபேகண்டுக்கு வந்தாச்சு, இனிமேல கிடையாது. ஸோ பிராரப்த கர்மாவும் முடிஞ்சு போச்சு, சஞ்சித கர்மாவும் இந்த ஜென்மாவில் பண்ணின கர்மாவும் சேர்த்தார் கலந்து, அதுலேருந்து கொஞ்சம் கர்மா வெளியில் வருது. என்ன கர்மா, அடுத்த பிறவியே பலன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிற பக்குவமான கர்மான்னு பேர். இதெல்லாம் சொல்ல போகிறேன் சூத்திர பாஷ்யத்தில் என்ன ஆறுது எப்படி இது. அந்த பக்குவமான கர்மா மட்டும் வெளியில் வருது. அந்த பக்குவமான கர்மாவானது அதுக்கு தகுந்த மாதிரி பிறவி. அந்த கர்மா எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தா போல. தும்ப முள்ளு சாப்பிட வேண்டியதான பிராரதம் இருந்தால் ஒட்டகமாக பிறக்கிறாள். என்ன பண்ணுறது, நன்னா லட்டு சாப்பிட வேண்டியதான புண்ணியகர்மா பண்ணினா மனுஷனாக பிறக்கல். மனுஷனாக பிறக்கும் பொழுது ஆணாக பிறக்கணுமா, பெண்ணாக பிறக்கணுமா, இப்படி பிறக்கணுமா, அப்படி பிறக்கணுமா, பணக்காரனாக பிறக்கணுமா, ஏதாவது அந்த கர்மாவுக்கு தகுந்தா போல. ஸோ நம்ம பிறவிங்கிறது உம்மை கையில் இல்லை, பகவான் கையில் இருக்கு. பகவானை கேட்டால் உம்மை கையில் இருக்குங்கிறார். ஏன்டா நீர் எப்படி பண்ணினீரோ அப்படி நான் கொடுத்தேன், என் இஷ்டமாக நான் கொடுக்கலையே. உங்கள் கர்மா என்ன இருக்கோ அதுக்கு தகுந்தா போல நான் கொடுத்துருக்கேன். ஸோ விவகாரம் என்னாச்சு, வைஷமிய நைகண்யம் பகவானுக்கு இல்லை, அவனு கர்மா தகுந்தா போல அவருக்கு கொடுத்துருக்கார். இது வரைக்கும் ஆயிடுச்சு. இப்படிப்பட்டதான கர்மாவுக்கு தகுந்தா போல ஒரு சரீரம் இவனுக்கு கிடைச்சிருக்கு. அந்த சரீரத்தில் இவன் எல்லா கர்மாவையும் பண்ணிட்டு இருக்கான். மனுஷ சரீரமாக கிடைச்சா பகவத்கீதையை வாசிக்கலாம். ஒரு மாடாகவோ நாயாகவோ பிறந்தா பகவத்கீதை வாசிக்க முடியுமா, முடியாது. அப்படி மனுஷ சரீரமாக கிடைச்சவனுக்கு இவன் என்ன பண்ணுறான், இந்த பகவத்கீதையை வாசித்தா இதனால் ஏற்படக்கூடியதான புண்ணியமானது என்ன பண்ணுறது, அத்தான கர்மாக்களையும் இந்த இந்த ஜென்மாவில் இருக்க கர்மாக்கள்லாம் புண்ணியமாக ஆறுது. இதை சஞ்சித கர்மாவில் சேர்க்கும் பொழுது அதுவும் எப்படி சார், அதுவும் புண்ணியகர்மா தானே இருக்கும். ஏன்னா இவ்வளவு புண்ணியகர்மான்னா சேர்த்துருக்கேன், பகவத்கீதையை வாச்சா எவ்வளவு புண்ணியமோ அதிகமான அவ்வளவு புண்ணியம் அதில் விழுந்தா அதில் இருக்கக்கூடியதான பாபகர்மாவை குறைச்சி புண்ணியம் ஜாஸ்தியாக ரொம்ப வெந்நீர் வாளியில் கொதி கொதின்னு கொதிக்கிறது. நீங்களோ ஸ்நானம் பண்ணணும், அர்ஜென்ட்டாக ட்ரெயினுக்கு போகணும், ஸ்நானம் பண்ணணும், என்ன பண்ணுறதுன்னா இன்னொரு வாளி ஜலத்தை எடுத்து அதில் விட்டான். அப்போ அந்த வெந்நீர் என்னாச்சு, எப்படி சாதாரணமாக ஆச்சோ விதவிதான்னு ஆச்சோ, அதே விதமாக இந்த ஜென்மாவில் நீங்கள் புண்ணியம் பண்ணி பகவத்கீதையை வாசலையானால் இந்த புண்ணியமானது சஞ்சித கர்மாவோட சேர்க்கும் பொழுது கடைசி க்ஷணத்தில் அதோடு சேர்ந்து அதில் இருக்கக்கூடியதான புண்ணியமானது பாபத்தை போக்கடிக்கிறதோன்னா, பகவன் நாமம் சொன்னால் பாபங்கள் போகுமோ இல்லையோ, அது என்ன ஆறுது, அத்தனை பாபங்களும் போக்கடிச்சு இவனுக்கு வரக்கூடியதான ஜென்மாவை அதை நல்ல ஜென்மாவாக வரும்படி பண்ணுறது. எப்போ புண்ணியம் ஜாஸ்தியாக இருக்கோ அப்போ யம தர்மராஜா என்ன சொல்கிறார், அந்த இதயத்திலிருந்து பிராணம் போகும்பொழுது அவனை மிரட்டாதீங்கோ தானாக போகட்டும். ஒரே ஒரு செகண்ட் ஊசியால் குத்துற மாதிரி தோணும், அவ்வளோதான், அதான் மரணம். சாதாரணமாக மரண வேதனைங்கிறது அவ்வளோதான். எப்படி அந்த இதயத்துக்குள்ள 101 ஓட்டம் இருக்கு, சதஞ்ச ஏகாச ஹிருதயஸ்ய நாட்யா தாசாம் மூர்தானம் அபினிஸ்ருதைகா, 101 ஓட்டம் இருக்கு அந்த இதயத்தில், அதையெல்லாம் சீல் பண்ணி வச்சிருக்கு. எந்த வழியாக நீங்கள் போகணுமோ அடுத்த பிறவி என்னமோ அதுக்கு தகுந்தா போல் அந்த ஓட்டம் மட்டும் திறக்கப்படுகிறது. அது திறக்கிறதுக்கு எவ்வளோ நேரம், எவ்வளோ வலியோ அவ்வளோதான். அதுவே பாபம் பண்ணினவனாக இருந்தால் அந்த பாபத்தினுடைய பலம் இங்கிருந்தே ஆரம்பிக்கிறது. அந்த பாபத்தினுடைய பலம் என்ன, மிரட்டுறது, அடிக்கிறது, குத்துறது. ஆகையால் யார் பகவத்கீதையை வாசிக்கிறாளோ, அந்த பக்தியோட வச்சிக்கிறாளோ, அவளுக்கு கிரியத்தே யமே நன சர்ச்சா, சரியாச்சா, பகவத்கீதா கிஞ்சிதீதா. அடுத்தது ரெண்டாவது கங்காஜல லவ கணிகா பீதா, அடுத்தது கங்காஜலம். நம்ம ஊரில் புண்ணிய நதிகள் அதிகமாக இருக்கு, எல்லா நதியும் வசதி தான், சிந்து, கோதாவரி, காவேரி, கிருஷ்ணா, தாமிரபரணி, இப்படி நிறைகள். ஆனால் சில நதிகளுக்கு ரொம்ப புண்ணியம் உண்டு, அதை தனியாக வச்சுருக்கோம். கங்கே ஜயமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்துகா வேறு ஜலேஸ்மின் சந்நிதிங்குரு அப்படின்னு ஒவ்வொரு தரமும் பூஜை பண்ணும் பொழுது அந்த கலசத்தில் அந்த தீர்த்தத்தில் இந்த நதிகளை ஆவாகனம் பண்ணுறேன். காலமே நீங்கள் ஸ்நானம் பண்ணும் பொழுது கங்கே கங்கே தியோ புருயாத் யோஜனா நாம் சதைரபி, கங்கா மாதாவை ஸ்மரிச்சுண்டு உங்கள் வாளி ஜலத்தை தொட்டுவிட்டு அந்த நிலத்தை அதுக்கப்புறம் அந்த ஜலத்தை ஸ்நானம் பண்ணணும். அப்போ கங்கா ஸ்நான பலம் லபி, கங்கையில் ஸ்நானம் பண்ணினா எந்த பலமோ அந்த பலம். அதனால் நான் கங்கைக்கு போட முடியலையே, இங்கேத்தானே இருக்கேன், என்னால் ஒன்றும் ஆகலையே, கவலையே பட வேண்டாம், கங்கா மாதா உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறேன்னா. ஸ்ரீதர ஐயாவாள் அவர் ஸ்நானம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணினார், ஸ்ரார்த்தம், காலமே ஸ்ரார்த்தம் வரும்பொழுது சமையல் பண்ணியாச்சு. சமையல் பண்ணும்பொழுது என்னன்னா, வெளியில் பிச்சைக்காரன் வந்து கேட்டார், குணுது போட்டார், ஸ்ரார்த்தன்னைக்கு போடப்படாது, ஸ்ரார்த்தம் ஆன பிறகு மீதி பேருக்கு போடலாம். ஸ்ரார்த்தத்துக்கு முன்னால் அது பிதேவதைகளுக்குன்னு எடுத்து வச்சது, அந்த பாகமே ஸ்ரார்த்தம் பண்ணும் பொழுது அந்த பண்ணின பொருட்கள்லாம் இருக்கேன், அதை காயத்ரியாசம் பரோட்சா காயத்ரி மந்திரம் அது தெளிக்கணும், அது பிதேவதைகள்னு ரிசர்வ் பண்ணியாச்சு. ஆனால் ரிசர்வ் பண்ணின பிறகு வெளியில் இறப்பிச்சக்காரன் வந்தால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா, ரொம்ப கஷ்டம், இவருக்கு மனசு உருகி போச்சு, கொண்டு வந்து போட்டார். போட்டதுமே என்ன ஆகிடுதுன்னு அந்த பிராமணாலாம் எழுந்து போயிட்டார், சாப்பிட மாட்டோம், தப்பான காரியத்தை பண்ணு, எது சாஸ்திரமானது பண்ணப்படாதுன்னு சொல்லியிருக்கோ அதை நீங்கள் பண்ணிவிட்டு என்ன பண்ணுற. இவர் பார்த்தார், நீங்கள் சொல்கிறது ரைட்டு, சாஸ்திரம் சொன்னபடி தான் பண்ணணும், ஆனால் எனக்கு மனசு பொறுக்கலை, நான் என்ன பண்ணுறது, போட்டேன், இப்போ என்ன பண்ணுறது, சாஸ்திரம் நடத்துக்கணுமே என்ன, கங்கையில் ஸ்நானம் பண்ணிட்டு வாங்குறார். அவர் இருக்கிறது தமிழ்நாட்டில், கங்கைக்கு போயிட்டு வானா அது அன்னைக்கு சாரதம் ஆகிடும், அன்னைக்கு போயிடுமோ இல்லையோ சாரதம், இங்கேருந்து எப்படி போயிட்டு வர்றது, என்ன பண்ணுறார், அப்படியே உட்கார்ந்துட்டு பகவான் நினச்சார். அவருடைய கண்ணது கணர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கணத்துலேருந்து கங்கை ஓடி வந்து என்ன ஆச்சுன்னு, அப்படியே ஓடி வீடெல்லாம் ஜலமாக இருக்குது, என்ன ஆச்சுன்னு, ஓஹோ கங்கா மாதா அனுகிரகம் பண்ணினார். அந்த பிராமணாலாம் சேர்ந்து உங்களை நாங்கள் பரீட்சை பண்ணது தப்பு அப்படின்னு உட்காந்து மூணு பேரும் ஸ்நானம் பண்ணினா, அதுக்கப்புறம் இவரை ஸ்நானம் பண்ணினா வந்து சார்த்தத்தை பண்ணினார். ஏன்னா கங்கா மாதாவுக்கு கருணை ஜாஸ்தி. நீங்கள் கங்கான்னு கூப்பிட்டுலாம் வந்துடுவா, ஆனால் நம்ம கூப்பிட தெரியல. ஏதோ மனசில் வச்சுண்டு எனக்கு அது வேணும் இது வேணும்னு நினச்சுண்டு கங்கையை கூப்பிடுப்பட. நிஜமாக கங்கா மாதானது பக்தியாக கூப்பிட்டேன்னா நிச்சயம் வந்துடுவோம். அவ்வளோ கருணையோடு கூடின அம்மா. அந்த கங்கா மாதா எங்கேருந்து வந்தால் தெரியுமாண்ணா, விஷ்ணு பதோத்கதா, விஷ்ணு பாதத்திலிருந்து உண்டானாள். விஷ்ணு பாதம்னு சொன்னால் ஆகாசம்னு அர்த்தம். ஒரு இடத்துலேருந்து வரல, நீங்கள் இங்கேருந்து செலவு பண்ணிட்டு அப்படி அந்த கங்கோத்திரிக்கு போகிற, கங்கோத்திரிக்கு போனால் என்னன்னா இன்னும் மேலே போங்கிறோம், இன்னும் மேலே போங்கிறோம். என்னடா போயிட்டே இருக்குது, அந்த இடத்துல ஒரு சின்ன ஓட்டையிலேருந்து வெளியில் வருது. இதுதான் கங்கான்ட்டான் நம்பினேன். ஆனால் அந்த ஓட்டையிலேருந்து இதெல்லாம் அந்த பக்கம் என்ன இருக்குன்னு அதை பார்க்க முடியாது. சைனான்ட்டான் உங்களால் ஒன்றும் பார்க்க முடியாது. அந்த ஊரில் இருந்து பார்த்தா இங்கேருந்து வரா போல அவனுக்கு தோன்றுறது. அவன் என்ன பண்ணுறது, எங்கே நதி மூலம் உங்களால் பார்க்க முடியாது. அப்போ விவகாரம் என்ன, அந்த கங்கை விஷ்ணு பதத்திலிருந்து வரலாம். மகாவிஷ்ணுடைய பாதம்ங்கிறது எவ்வளோ புண்ணியமான இடம், பிறந்த இடம் எப்படி பார்த்தேல. சரி, அந்த கங்கா மாதா ஸ்வர்கலோகத்தில் இருந்தார். வியத் கங்கா ஸ்வர்கலோகத்தில் தான் இருந்தார். பகீரதன் ஏதோ ஒரு காரணத்துக்காக தபஸ் பண்ணினார். அந்த கதையெல்லாம் வேண்டாம், இன்னைக்கு அவர் தபஸ் பண்ணினார். தபஸ் பண்ணும் பொழுது கங்கா மாதா என்ன சொன்னா, இந்த கதையெல்லாம் கிடையாது, நான் மேலேருந்து கீழே விடறேன் உனக்கு. நான் தான் சொன்னேன், யார் கூப்பிட்டாலும் வர்றதுக்கு தயாராக இருக்கேன், ஜனங்களை உத்தரணம் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம்னு இருக்கு. ஆனால் அந்த ஹைட்டிலேருந்து விழுந்தா பூமி உடஞ்சி போயிடும், பூமியால் தாங்க முடியாதுப்பா, யாராவது பிடிச்சிக்கணும் அப்படின்னா. என்னடா இந்த நம்ம நினச்ச காரியமெல்லாம் வரையது சரியாக வரலையேன்னு மறுபடியும் பரமேஸ்வரன் தபஸ் பண்ணுற. பரமேஸ்வரன் என்ன பண்ணினா தெரியுமோ, நான் ஒத்துண்டார், ஒத்துண்டு பிடிச்சுண்டார். கங்கா மாதா அங்கேருந்து ஆகாசத்திலேருந்து கீழே விழுந்தார். பரமேஸ்வரன் அதை பிடிச்சுண்டு ஜடக்குள்ளே பிடிச்சுண்டார், பிடிச்சுண்டார், அதை வெளியில் விட்டார், இருக்கட்டும். இப்போ பரமேஸ்வரனுடைய சம்பந்தம் ஏற்பட்டிருக்கு. கங்கா மாதா எங்கே கிரண்யகர்பராக இருக்கக்கூடியதான ஆகாசத்திலிருந்து வந்து மகாவிஷ்ணுடைய பாதங்களில் பட்டு பரமேஸ்வரனுடைய தலையில் பட்டு வந்திருக்கு. அந்த கங்கா மாதா ஒரு நாளைக்கு அம்பாளுடைய காலில் பட்டதும் அதனால் இன்னும் பவித்திரமாயிட்டாளாம். இப்படி இன்னும் நீலகண்ட தீட்சிதர் சொல்கிறார் சிவலீலாரண்டவம்ங்கிற கிரந்தத்தில். இப்படி திருவிளையாடல் புராணம்னு சொல்லலை, இதுதான் சம்ஸ்கிருதத்தில் சிவலீலாரண்டவம். திருவிளையாடல் புராணம் படிக்கணும் எல்லோரும், தமிழையாகட்டும் சரி சம்ஸ்கிருதத்திலையாகட்டும் சரி. இப்படி திரிமூர்த்திகளுடைய சம்பந்தத்தோடு இருக்கக்கூடியதான அந்த கங்கா மாதா பூமியில் வந்து விழுந்திருக்க. பாதாளத்துக்கும் போனால் தேவலோகத்துக்குன்னா தேவலோகத்திலிருந்து வியத் கங்கான்னு பேர், பூலோகத்தில் இருக்கிற கங்கா மாதாவுக்கு பாகீரதின்னு பேர். பகீரதன் கொண்டு வந்ததுனால அதுக்கு பாகீரதின்னு பேர். தேவ பாதாள கங்கை பாதாள லோகத்துக்கு போனதுனால பாதாள கங்கான்னு பேர். ஆனால் எல்லா கங்கா ஜலமும் எதுவும் பரம புண்ணியம். அந்த கங்கா ஜலத்தை நீங்கள் சீல் பண்ணி 40 வருஷம் 50 வருஷம் ஆனாலும் அது கெட்டு போகாது. நம்ம மாதத்தில் ஆர்வோங்கிற யூவிங்கிற அது என்ன அர்த்தமோ ஒன்றும் தெரியாது, ஏமோ போட்டு ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்ங்கிறோம். ஆஸ்மாசிஸ்னாலே இங்கிருந்து இப்படி வருது, இது ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்ங்கிறோம். கடைசியில் என்னடான்னா அதுலேயும் பாக்டீரியா இருக்குது சாருங்கிறோம். 99% பாக்டீரியா போடுது, 1% இருக்கோ இல்லையோ. அந்த 1% இருக்க பாக்டீரியாவே எனக்கு எல்லாத்தையும் பண்ணும். இந்த 99% இருந்தால் என்ன, அதை காய்ச்சி சாப்பிடுங்கோங்கிறான். ஆனால் கங்கா ஜலத்தை மட்டும் நீங்கள் அப்படியே அடைச்சி வச்சு 50 வருஷம் ஆனாலும் ஒன்றும் ஆகிறதில்ல, பிரத்யட்சமாக பார்க்கும். இது மற்ற ஜலங்களுக்கு இல்லை, இதே கங்கா ஜலம் சமுத்திரத்தில் விழுந்த பிறகு அந்த ஜலத்தை எடுத்து அது ஆகிறதில்ல, அதுக்கு என்ன மதிப்பு தெரியாது. லோகத்தில் இவாளால் கண்டுபிடிக்க முடியல, சாஸ்திரம் சொல்கிறது. ஆகையால் அந்த கங்கா ஜலத்துக்கு அவ்வளவு பாவனக்கரத்தும் உண்டு. சாஸ்திரம் என்ன சொல்கிறது, நீங்கள் கங்கா ஜலத்தை சாப்பிட்டேன்னா அந்த சாப்பிட்ற க்ஷணம் வரைக்கும் பிறந்ததுலேருந்து இதுவரைக்கும் எவ்வளவு பாபம் பண்ணினீங்களோ அத்தனை பாபமும் கங்கா ஜலம் சாப்பிட்டதுனாலே போயிடுது. அப்போ என்ன, கங்கையில் குளித்து கங்கையில் ஜலத்தை எடுத்து நீங்கள் ஆச்சமனம் பண்ணினதுமே இந்த பிறவியில் சஞ்சித பிறவியில் போல அது அப்படியே இருக்கு. அதான் மூட்டை கட்டி வச்சுட்டு இருக்கமே, அந்த மூட்டையில் ஒன்றும் ஆகாது. இந்த பிறவியில் நீங்கள் பிறந்தண்ணிலேருந்து என்னென்ன பாபம் பண்ணீடோ அத்தனை பாபங்களும் அந்த கங்காஜலத்தை வாயில் விட்டதுமே போகிறது. அதனால தான் நம்ம தேசத்தில் சம்பிரதாயம் சாஸ்திரம் என்ன சொல்கிறது, மனுஷன் பிராணனை விடுறான் பார்த்தீங்களா, அந்த சந்தர்ப்பத்தில் கங்காஜலத்தை விடுங்கோ, துளசி ஜலத்தை விடுங்கோ. பிராணம் போன சந்தர்ப்பத்தில் அப்போ என்ன விடுவா, துளசி ஜலத்தையும் கங்கை ஜலத்தையும் விடுவா. ஏன்னா பிராணம் போகிறப்போ 9 பிராணம் தான் போச்சு, 1 பிராணம் இன்னும் அங்கேயே இருக்கு. மிருத்தோபி நவிமுஞ்சத்தின்னு இவன் பிராணம் விட்டாலும் அந்த பிராணம் போகலை, அது சரீரத்திலே இருக்குது. அதை போக்குறதுக்காகத்தான் எரிக்கணும்னு சொல்கிறான், அந்த பிராணம் போகிறதுக்காக எரிக்கணும். சன்னியாசியாக இருந்து பிராணம் விட்டானே கபால பேதம் பண்ணணும். ஏன்னா அதுக்குள்ள இருக்கிற தனஞ்சயன்னு ஒரு காற்று இருக்கு, அந்த காத்தையும் சரீரத்தை விட்டு வெளியில் போகும்படி பண்ணணும்னு சொல்கிறார். அந்த பிராணன் இருக்கோ இல்லையா, அப்போ இந்த கங்கா ஜலத்தை விடுங்கோ, அப்போ எல்லா பாபமும் போயிடும். அதனால் கங்காஜல லவா கண், அதனால் 2 லிட்டர் கங்கா ஜலத்தை சாப்பிடணும் யாரும் சொல்லலை. ஒரு உத்திரணி ஜலம் கொஞ்சம், அதனால தான் ஆச்சாரியர்கள் பத்திரமா லவா கொஞ்சமாவது கணிக்கா பீதா. பகவத்கீதை வாஷா எவ்வளோ புண்ணியமோ, எப்போ அவனுக்கு யமதர்மராஜாவோட கட்டம் இல்லையோ அதே விதமாக கங்கா ஜலத்தை சாப்பிட்டாலும் கட்டம் இல்லை. கங்கை ஏன் இவ்வளவு பாவனமானது, அவ்வளவு பாவமாக இருக்க பாவனமாக பாவனகரமாக எல்லோரையும் சுத்திப்படுத்தக்கூடியது கங்கா மாதா. அதனால்தான் அப்பப்போ கங்கா மாதா கங்கா மாதான்னு நினைக்கணும். தினந்தோறும் நீங்கள் பூஜை பண்ணுற காலத்துலேயோ அல்லது ஸ்நானம் பண்ணுற காலத்துலேயோ கங்கா மாதாவை நினச்சுன்னு தான் பண்ணணும். இதே மாதிரியே மற்ற நதிகள்லாம் சொல்லியிருக்கல, கங்கேச்ச யமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி, இந்த நதிகளுக்குள்ள கங்கை கொஞ்சம் கொஞ்சம் சேர்றாளாம் நமக்கு தெரியாது. அதனால்தான் இந்த நதிகளுக்கு பேர், ஒருத்தர் சொன்னார் கிருஷ்ணா நதி இல்லையே சார்னு, எழுதின வர கேளுன்னு எனக்கு என்ன தெரியும், இருக்கிறதுக்கு அர்த்தம் சொல்ல முடியுமே தவிர அது ஏன் இல்லை, தாமிரபரணியை ஏன் போடலை, அப்போ அது நல்ல நதி இல்லையா, இப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. நதிகளில் சில நதிகளில் கெடுத்துருக்கேன், ஏன்னா இந்த நதிகளோட கங்கா சம்பந்தம் இருக்குது. அதனால் அதுக்கு எவ்வளோ புண்ணியமோ இந்த நதிகளுக்கும் அவ்வளோ புண்ணியம். ஆகையில் இத்தனை புண்ணிய நதிகளெலாம் நான் பூஜை பண்ணக்கூடியதான தீர்த்தத்தில் வந்து சேருங்கன்னு பிரார்த்தனை பண்ணுறார். அதே மாதிரி கங்கா ஜலத்தை சாப்பிடணும். கங்கா ஜலத்தை சாப்பிடணும், டெய்லி போய் எங்கேருந்து கங்கா ஜலத்தை கொண்டு வந்து அப்படி சாப்பிட்றதில்ல. நாம் கங்கைக்கு போய் கங்கைக்கு பூஜை பண்ணி கங்கைக்கு அர்க்கப்பிரதானம் கொடுத்து பக்தி ஸ்ரத்தையோடு சாப்பிட்டா ரொம்ப விசேஷம். அதில் கங்கா ஜலத்துக்கு அவ்வளோ விசேஷம் இருக்கிறதுனால கங்கா ஜல லவ கணிகா பீதா. ஸோ முதல்ல என்ன, பகவத்கீதா கிஞ்சித் அதீதா, கங்கா ஜலலவ கணிகா பீதா. மூணாவது சகிருதபி ஏன முராரி சமர்ச்சா, ஒரு தரமாவது எப்பாவது அந்த பகவன் நாமாவை சொன்னா மகாவிஷ்ணுவே நாமாவை சொல்லணும். இன்னொரு ஸ்லோகத்தில் சொல்ற கேயம் கீதா நாம சஹசிரம் என்னு சொல்ல போற, பகவத்கீதையை வாசிக்கணும், விஷ்ணு சஹஸ்நாமத்தை படிக்கணும். அந்த விஷ்ணு சஹஸ்நாமத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, விஷ்ணு சஹஸ்நாமம் வேதம். அப்போ சிவ சஹஸ்நாமம் வேதம் இல்லையா, லலிதா சஹஸ்நாமம் வேதம் இல்லையா, இல்லை. ஏன் சார் உங்கள் அவ்வளோ கோபம் வந்துடுச்சு இன்னைக்கு. மற்ற சஹஸ்நாமங்கள்லாம் அதை யாரோ ஒருத்தர் எழுதினா, அம்பாளே அனுகிரகம் பண்ணி வாக்தேவிகளை எழுத சொன்னா. அதே போல் சிவசஹஸ்நாமம் பரமேஸ்வரனையே அனுகிரகம் பண்ணி எழுத சொன்னார், எழுதினார். இந்த விஷ்ணு சஹஸ்நாமம் இருக்கு பார்த்தீங்களா, இது எழுதலை. அப்போ என்ன சார் ஆச்சு சொன்னார்னர், சொன்னவர் எழுதினே இருக்கணும். நான் எப்படி சொல்வார், யார் சொன்னார் விஷ்ணு சஹஸ்நாமத்தை, பீஷ்மாச்சாரியர் சொல்றார். அவர் அந்த அம்பு படுக்கை இருக்கு பார்த்தீங்களா, அதில் படுத்துட்டுருக்கார். அவரை கொல்றதுக்கு யாருக்கும் தைரியம் கிடையாது, சாமர்த்தியமும் கிடையாது, யாருமே கொல்ல முடியாது அவரால். ஏன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடியதான ஆயுதங்கள்லாம் இவாள்கிட்ட இல்லை, துரோணாச்சாரியரும் கிட்ட இல்லை, அர்ஜுனன்கிட்டையும் இல்லை. அவர் எங்கே வாசிச்சார், வசிஷ்டர்கிட்ட வாசிச்சார், பிருஹஸ்பதி கிட்ட வாசிச்சார். கங்கா மாதா பிறந்ததுமே அந்த என்ன பண்ணினா, கொண்டு வந்து நதியில் போடுறதுக்காக அழைச்சின்னு போனால் அவர் ஆத்துக்காரர் சந்தனம் வந்து ஏன் இப்படி பண்ணுறேன்னு கூச்சுண்டார். நமக்கு ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு. சொன்ன பேச்சையப்ப ஏன்னு கேட்கறீங்களோ அன்னைக்கு விட்டு போயிடுவோம். என்ன மேரேஜ் கான்ட்ராக்ட் பத்திரா? அந்த காலத்திலயே இப்படி இருக்கு. சொன்ன பேச்சு கேட்கல, எதிர்த்து பேசலாம் கிடையாது, ஏன்னு கேட்டா விட்டு போயிடுவேன். பாவம் ஒரு 8-9 வருஷம் ஏன்னு கேட்கவே இல்லை. இந்த மாதிரி எதை பண்ணினாலும் எந்த கூத்து அடிச்சாலும் வாய் மூண்டிருந்தார், விட்டு போயிடுவாளா என்ன பண்றதுன்னு. ஆனா பொறுக்கல அவருக்கு. ஒவ்வொரு குழந்தையும் கொண்டு பிறந்ததுமே நதியில போட்டா எப்படி இருக்கும், தாங்க முடியல அவருக்கு. இந்த பீஷ்மாச்சாரியரை போடும் பொழுது என்ன பண்ணாரா, ஏமா இப்படி பண்றேன்னு கொஞ்சம் கோச்சுட்டார். சரி, கான்ட்ராக்ட் விட்டு போயிடுச்சு, நான் போயிடுறேன்டா. ஆனா இந்த பையன் எடுத்துன்னு போயிட்டான். சின்ன குழந்தை யாருக்கு, அம்மாவுக்கு சொந்தமா அப்பாவுக்கு சொந்தமா? மேஜர் ஆறு வரைக்கும் அம்மாவுக்கு தான் சொந்தம். இது வேதத்துல இருக்கு சார். எடுத்துன்னு போயிட்டான். எடுத்துட்டு போய் என்னன்னா, அந்த குழந்தை எப்படி வளர்த்துருக்கா, வசிஷ்டர்கிட்ட பாடம் சொல்லி சொல்லியிருக்கா, தனுர்வித்தியெல்லாம் அவர்கிட்ட பாடம் சொல்ல வச்சுருக்கா, தேவகுருவான ப்ரஹஸ்பதி கிட்ட எல்லா சாஸ்திரங்களும் வசிச்ச அவருக்கு ஈக்குவலே கிடையாது. யாரும் பூலோகத்திலே யாரும் ஈக்குவல் கிடையாது. 16 வயசாச்சு. சந்தன கூட வந்து உன் குழந்தை உனக்குன்னு கொடுத்துட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் அந்த குழந்தை அந்த பீஷ்மாச்சாரியர் அப்பா மேலே அவ்வளோ பக்தியாக இருக்கு. நாமெல்லாம் ராமனை பிதிருபக்தின்னு சொல்கிறோமே தவிர அந்த பீஷ்மாச்சாரியருடைய பிதிருபக்தி பார்க்கணும். யவ்வனத்தில் இருக்கிறவ தான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சபதம் பண்ணினார், ஏண்டானார், அப்பா கல்யாணம் ஆகணும். அதனால்தான் அவருக்கு பீஷ்மர் முன்னால தேவவிரதன்னு பேர். இப்படி ஒரு டெசிஷன் எடுத்ததுனால்தான் பீஷ்ம பிரதிஜையினால்தான் அவருக்கு பீஷ்மன்னு பேர். அப்படிப்பட்ட அவர் அதற்கு பின்னால பரசுராமனோட எல்லாத்தையும் கத்துண்டார். அப்படி அவர்கிட்ட இருக்கக்கூடியதான அஸ்திரங்களோ சஸ்திரங்களோ இந்த ஊர்ல இருக்கிறவாளுக்கு தெரியாததெல்லாம் தேவலோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் தெரிஞ்சது. அது அதனால்தான் தர்மபுத்திரர் பார்க்கிறார், உங்களை ஜெயிக்க முடியாது, எப்படி ஜெயிக்கணும் நீங்களே சொல்லுங்கிற, உங்களை எப்படி கொல்லணும் நீங்களே எனக்கு சொல்லி கொடுங்கிற. எவ்வளோ அழகு பத்திரம், சந்தோஷப்பட்டு சிரிச்சார் அவர். ஏண்டன்னு, நான் இந்த பக்கம் இருக்கிறது தப்புன்னு எனக்கு தெரியும், கௌரவாளுடைய பக்கத்தில் இருந்தாலும் உங்கள் மேல தான் எனக்கு ரொம்ப பிரியம், ஏன்னா நல்ல வழியில் நீங்கள் இருக்கள். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒருத்தரை நான் சிகண்டின்னு ஒருத்தருக்கார், அவரை முன்னால் வச்சுட்டு யுத்தம் பண்ணுங்க, நான் அப்போ யுத்தம் பண்ண மாட்டேன்ட்டார். சரின்னு சுத்தம் பண்ணின்னு சிகண்டியை வச்சுட்டு யுத்தம் பண்ணினார். யுத்தம் பண்ணினதுமே அவர் அம்பை விட்டார். ஏன்னா முதல்ல பிறக்கிறப்ப பெண்ணாக பிறந்தா, அதுக்கப்புறம் ஆணாக மாறிட்டா, இப்படி இருக்கிறவளோட நான் பேச மாட்டேன், அவளோட யுத்தம் பண்ண மாட்டேன்னார். கீழே விழுந்து விட்டார். விழுந்தனும் அப்பா பகவான் ரதாங்கபாணி ரட்சோபிய சர்வ பிரகரண ஆயுதா அப்படின்னு கையில் சக்கரத்தை ஏந்திண்டா அப்படி ஒரு தர்சனம் கொடுத்தார். உள்ளூர மனசில் நினச்சாரோ, இந்த தர்சனம் என் பிராணம் போகிறப்ப கிடைக்காதா அப்படின்னு நினச்சிட்டார். கீழே விழுந்துட்டார். அப்படியே 892 வயசு ஆயிடுத்தவருக்கு, அந்த வயசில் யுத்தம் பண்ணுறார் அவர். கீழே விழுந்துட்டார். எல்லாரும் வந்தால் சண்டை இங்கே தானே, பீஷ்மாச்சாரியிட்ட இல்லையே, எல்லாரும் ஒன்றா சேர்ந்தார். என்ன வேணும், துரியோதனை நான் படுக்கையெல்லாம் வைக்கிறேன், இப்போ ரெஸ்ட் எடுத்துங்கன்னார். 5-star ஹோட்டல் மாதிரியே எதையும் பண்ணுறேன்னார். ஒன்றும் வேண்டாம் நீ, அர்ஜுன் கூப்பிட்டார். வரிசையாக அம்புகளால் ஒரு கட்டல் மாதிரி பண்ணுன்னார். அதில் படுத்துட்டார். படுத்துட்டு அப்படியே அவர் பகவன் நாமாவே ஸ்மரிச்சுட்டு இருக்கார். யுத்தம் தான் ஆயிடுச்சு. யுத்தமாகி திரௌபதி இவளெல்லாம் ஜெயிச்சு இவளுக்கெல்லாம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு 30 ராஜ்யத்தை பரிபாலனை பண்ணினார் தர்மபுத்திர. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு டவுட், 30 தூங்கலை அவர் தர்மபுத்திர, 30 தூங்கலை. ஏண்டான்னார், நம்ம சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கோம், ஜனங்கள் யாருன்னார், ஒரு ஆம்பளையும் கிடையாது, அத்தனை ஆணும் ராஜ்யத்தில் யுத்தத்தில் செத்து போயிட்டான், எல்லாம் ஸ்திரீகள் தான். ஆண்கள் இல்லாத ஸ்திரீகள் எப்படி இருப்பா, கவலையோடு இருக்கா. அவளுக்கு என்ன பண்ணினா என்ன, இனிமேல் என்ன பண்ணினா என்ன லாபம், எல்லாம் குழந்தைகளாக தான் இருக்கா ஆண்கள்லாம், என்ன பண்ணுறது. இத்தனைக்கும் காரணம், நான் ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணணும்னு எனக்கு ராஜ்யத்தில் இருக்கிற ஆசை தானே, இந்த பணத்தில் ஆசை, பவரில் ஆசை, இதனால தானே இப்படி அரசு முழுக்க கெட்டு போயிடுத்து. ஆகையால் இது நான் தான் பண்ணின தப்பு, நான் பண்ணியிருக்கப்படாதுன்னு நினச்சுண்டு நிஜமா தூக்கமே வரலை அந்த காலத்தில். இப்போ ஆனந்தமாக தூங்குவோம், அது வேற காலம் மாறி போயிடும். நேராக பகவான்கிட்ட வந்து கேட்குறேன், சுவாமி ஏதாவது சொல்லுங்க, மனசு கொதிக்கிறதுன்னு. அவர் சொன்னார், நான் குருவாக ஃபெயில் ஆகிட்டேன்ட்டார். என்ன ஆச்சுன்னு, இப்போ தான் அர்ஜுனன் வந்து போனா என்னாச்சு தெரியுமா, நான் பகவத்கீதை ஏதோ சொன்னிடலாமே, நீங்கள் சொன்னிடலாமே, என்னடா ஜன எல்லாம் மறந்து போச்சு, யாரோ ஒருத்தர் வந்து பகவான் உங்களுக்கு என்னமோ உபதேசம் பண்ணினாரமே அந்த உபதேசம் கொஞ்சம் சொல்லுங்கன்னார். என்னமோ தலைமுடியை பிச்சு பிச்சுன்னு பார்த்தேன், ஒன்றும் ஞாபகம் இல்லை சார், பகவத்கீதெல்லாம் மறந்து போயிடுச்சு. அவள் கேட்டதுக்கு நான் என்ன பதில் சொன்னேன் கேட்டுடுறேன், ஆமாப்பா கேட்டேன், ஆனால் என்ன சொன்னார் ஞாபகம் இல்லையே, இன்னொரு தரம் சொல்லுங்கன்னார். எப்படி இருக்கும் அவருக்கு, வேற என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் வேற ஏதோ சொன்னார், அது உத்தர கீதையாச்சுன்னு போங்களேன். அதனால் பகவானுக்கே கொஞ்சம் வருத்தமாக இருந்ததான். அந்த சமயத்தை பார்த்து இவர் கேட்குறார், சரியான டைமா பார்த்தார், நான் சொல்ல மாட்டேன்ட்டார் அவர். தர்மபுத்தர் கேட்டா நம்ம சொல்கிறது இல்லை, என்ன நம்ம சொன்னால் சரியாக வரலன்ட்டார் அவர். ஆனால் என்ன பண்ணுறது, ராஜா வந்து கேட்குறார் சார், பீஷ்மாச்சாரியிட்ட அழிச்சுன்னு போகிறார், அழிச்சுன்னு போகிறதுமே இவரை வந்து மனசு நிம்மதிக்கு கேள்வி கேட்டவர் பீஷ்மாச்சாரியிட்ட போனதுமே தர்மத்தை பற்றி கேட்க சொல்லுங்கன்னு ஆரம்பித்தார். பாருங்க, எது வேணுமோ கேட்க தெரியல, பெரியவாட்ட போய் எனக்கு இது வேணும்னு கேட்கப்படாது, எனக்கு எது நல்லதோ அது சொல்லுங்கோங்கணும், இவர் தர்மத்தை சொல்லுங்கன்னு. புருஷ தர்மம், ஸ்திரீ தர்மம், வர்ண ஆசிரம தர்மம், வரிசையா அனுசாசனிக்க பர்வா முழுக்க சொன்னார், சாந்தி பர்வா முழுக்க சொன்னார். கடைசியில் அவருக்கே உடம்பு சரியாமல் பிராணன் போ தேவலேங்கிற ஒரு எண்ணம் வந்துடுச்சு. நம்ம பிராணனை விட்டால் அவருக்கு தான் எப்போ நினச்சா அப்போ பிராணன் விடலான்னு ஒரு வரம் இருக்குது, அந்த சந்தர்ப்பம் வந்தது. அப்போ கேட்டார், கிமேகம் தெய்வதம் லோகே கிம்பாப்யே கம்பராயணம் ஸ்துவந்த கம் கமர்ச்சந்த பிராப்னுயுர்வாத வாசுபம் கோதர்ம சர்வதர்மாணம் பவத பரமோமத கிஞ்சபன் முச்சதே ஜந்து ஜன்மசம்சார பந்தனார் அப்படின்னு ஒரு ஆறு கேள்வி கேட்டார். ஆறு கேள்விக்கு அஞ்சு கேள்விக்கு ஒவ்வொரு லைன்ல பதில் சொல்லிவிட்டார். கிமேகம் தெய்வதம் லோகே அப்படின்னு கேள்வி கேட்டியப்பா, பக்கத்தில் பகவான் நிற்கிறார். அந்த பகவான் எப்படிப்பட்டவர் தெரியுமோண்ணா, எனக்காக நிற்கிறார். இந்த பகவானுடைய நான் பிராணனை விடுற சமயத்தில் எனக்கு இந்த காட்சி கிடைக்குமான்னு நான் ஏங்கிட்டு இருந்து பிராண சொன்ன விழுந்தேன், அதற்காக நீ ஒரு தரம் பிராணம் போகிற சந்தர்ப்பத்தில் நிற்கணும்னு சொன்னியே, உனக்காக நான் ஒரு ஒரு மாதம் நிற்கிறேன் அப்படின்னு ஒரு மாதம் நின்றுட்டு இருக்கேன். பகவான் உட்காரலையே, நின்று இருக்கார். தர்மபுத்திரன் நிற்கிறார், இவர் படுத்துட்டு இருக்கார். அவரப்பா சவ கிம் எத்தத் பதமனுத்தமம் கஹா கிம், இவர் தான் அந்த பரமாத்மா. கஹா பகவான் கேட்டீரே, அந்த கஹா இவர் அப்படின்னு சொல்லணும்னு நினச்சு, விஸ்வம் விஷ்ணுர்வஷட்காரோ பூத பவ்ய பகத் பிரபு அப்படின்னு முழுக்க சொன்னார். கடைசியில் ரதாங்க பாணின்னு சொன்னார். தேர் திட்ட கையில் வச்சுட்டு இருக்கார், அது தேர் சக்கரத்தை கையில் வச்சுட்டு இருக்கார். பகவான் பார்த்தார், என்ன நினச்சா நீங்கள் கேட்டதுக்கு நூறு மடங்கு அதிகமாக கொடுப்பேன். நீங்கள் சக்கரத்தை வச்சுட்டு தானே பார்க்கணும்னு நினச்சேள். சர்வப்பிரகரண ஆயுதா, எல்லா ஆயுதங்களும் சாரங்கமும் நந்தகமும் கேட்டகமும் அத்தனையும் கையில் வச்சுட்டு அப்படி விஸ்வரூபமாக காமிச்சார். அதை வச்சுட்டு அப்படியே பிராண விட்டார்னு இருக்கு. அப்படி அந்த விஷ்ணு சாஸ்திரம் சொன்ன பிறகு அவர் சொல்கிறாரா, இதை நான் சொல்லலை, நான் எழுதலை. யானி நாமானி கவுணானி விக்கியாதானி மகாத்மனா, வேதங்களில் என்னென்ன நாமா இருக்கோ அந்தந்த நாமாவோ பொறுக்கி எடுத்து கொடுத்துருக்கேன், எனக்கு எழுதுகிற கெப்பாசிட்டி இல்லை. பகவன் நாமாவை சொல்கிறதுக்கு சாமர்த்தியம் யாருக்கு இருக்கு, இந்த மகர்ஷிகளுக்கு. அவா சொன்னதான மந்திரங்களில் இருக்கிற பேரை அங்கெங்கே ஒவ்வொரு பேர் விஷ்ணோர்ணுகம் வீரியாணி பிரவோச்சதுன்னு ஒரு மந்திரம் இருக்க, அதில் விஸ்வம் விஷ்ணுன்னு எடுத்தார். அதே போல் ஒவ்வொரு நாமாவுக்கும் ஆயிரம் நாமாவுக்கும் ஆயிரம் மந்திரம், அந்த மந்திரங்கள்னு எடுத்தேன். ஆகையால் விஷ்ணு சாஸ்திரநாமம் என்னது, சாட்சாத் வேதம். அந்த விஷ்ணு சாஸ்திரநாமத்தில் நாமாவை சொன்னிலையானால் சகிருதபியே நமுராரி சமர்ச்சா, அந்த நாமாக்களை சொன்னிலையானால் கிரியதே தஸ்ய நயமே ந சர்ச்சா, இனிமேல யமனோட கவலைப்பட வேண்டாம், யமதர்மராஜா க்ஷேமமா அவங்கள கவலைப்படாம பார்த்துப்பார். ஆகையால் பகத கோவி என்ன பண்ணணும், பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நஹி நஹி ரக்ஷதிடு கிரீங்கரணே அப்படின்னு அடுத்ததாக இந்த ஒரு ஸ்லோகமாச்சு. அடுத்த ஸ்லோகம் இதை விட ரசமான ஸ்லோகம் புனரபி ஜனனம் புனரபி மரணம். இதை நாளைக்கு பார்ப்போம். அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு லலிதா சாஸ்திரம் கிளாஸ் இருக்குதுன்னு சொன்னேன். ஜனங்களையே கேட்டேன், அவளை வச்சுக்கலாம்னு சொன்னார். ஆனால் ஒரு சைடு ஸ்திரீகள்லாம் அன்னைக்கு நாங்கள் வர்றது கஷ்டம், அவள் வந்தால் வரட்டும், எங்களை கொண்டும் இல்லை. ஆனால் லலிதா சாஸ்திரமும் வச்சுண்டு, ஸ்திரீகளுக்காக முக்கியமானது வச்சுண்டு. நீங்கள் அன்னைக்கு கிளாஸ் வச்சுக்கிறது ஒரு மாதிரின்னு நினச்சா நமக்கு எனக்கு நம்மளை கோப்பம் வந்தால் தப்புன்னா. அதனால் இந்த செவ்வாய்க்கிழமை வச்ச கிளாஸு கேன்சல். அதுக்கப்புறம் புதன்கிழமைக்கு காலமே நான் பாம்பே போக வேண்டியிருக்கு, அதனால் ஒரு வாரம் கிளாஸ் இல்லை. அதுக்கு அடுத்தது புதன்கிழமை தான் நான் ராத்திரி தான் வரேன், அதனால் அப்போ வச்சுக்க முடியாது. அதுக்கு பதிலாக 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கிளாஸ். ஸோ லலிதா சாஸ்திரம் கிளாஸு இந்த செவ்வாய்க்கிழமைக்கு பதிலாக 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கிளாஸ் வச்சுப்போம். வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் யார் இன்னைக்கு நாளைக்கும் வரலையோ அவளை கொஞ்சம் தயவு பண்ணி சொல்லிவிடுங்க. இது போல் வந்து ஏமாந்து போக வேண்டாம். கார்த்திகை அன்னைக்கு கிளாஸ் இல்லை, 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அடுத்த கிளாஸு. இந்த கிளாஸு நாளைக்கு உண்டு. அது ஆனப்புறம் அடுத்த சனி ஞாயிறு இல்லை, அதுக்கு அடுத்தது 24ஆம் தேதி மேல் கிளாஸ். இந்த பாகம் நாளைக்கு, மேல் பாகம் நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு ஸ்வராஜ்ய சித்தி கிளாஸ் மத்தியானம் இருக்கு. ஓம் சஹனவது சஹனகுணத்து சஹவீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்வேஷாவஹை.